ஒன்று சாமுவேல் 13வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம எப்படி இஸ்ரவேல் ஜனங்க தேவனையும் தேவனுடைய தீர்க்கதரிசியான சாமுவேலையும் நிராகரிக்கும் வண்ணமாக ஒரு ராஜாவை கேட்டுக்கொண்டார். சாமுவேல் அவங்க கேட்கும்போதே அவங்க எச்சரித்தார், ஒரு அரசாட்சியினுடைய விலை என்ன, எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு ஏற்படும், அப்படின்னாலும் அந்த ஜனங்க விடாப்படியா இல்லை, எங்களுக்கு ராஜாதான் வேண்டும், மற்ற தேசங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவங்களுடைய இருதயத்தின் விருப்பத்துக்கே அவங்கள கொடுக்குற மாதிரி ஒரு ராஜாவை சவுலை தெரிந்து கொண்டார். சவுல் வந்து சாமுவேலை சந்தித்து அபிஷேகம், சாமுவேல் வந்து சவுலை அபிஷேகம் பண்ணி முதல் முதலாக சாமுவேல் ஒரு பெரிய காரியத்தை நிகழ்த்தினது வந்து ஆமோனியல் ராஜாவாக நாகாஷ் வந்து தாக்கும்போது சவுல் போய் அதுக்கு போர் செய்து ஒரு வெற்றியை நிகழ்த்தினதை பார்க்கும். அதை செய்த பிறகு சாமுவேல் வந்து எல்லோரையும் ராஜ்யத்தை புதுப்பிப்போம் வாருங்கள் அப்படின்னு அழைத்து கில்காலில் வர வைத்து, போன அதிகாரத்தில் பார்த்தோம், 12வது அதிகாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கம், சாமுவேலுடைய ஊழியத்தின் ஒரு, அவர் வந்து ஒரு ராஜ்யத்தை சவுல் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி ஒரு பிரசங்கம். அந்த தேசமே ஒரு குறுக்கு பாதையில் ஒரு கிராஸ் ரோட்ல நிக்கிற மாதிரி நிக்குது. அந்த நேரத்தில் தன்னுடைய குற்றமற்ற ஒரு தன்மை, தான் எவ்வளோ இத்தனை வருஷம் ஊழியர் செய்தார் என்பதை நிரூபித்து, தேவனுடைய குற்றமற்ற தன்மை, எவ்வளோ ஆண்டவர் ஆதி காலத்திலிருந்தே அவங்களை காப்பாற்றி வந்தாலும் அவங்க முப்பிதாக்களும் சரி இவங்களும் சரி தொடர்ந்து தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறதே இருந்தாங்க. கடைசியா அவங்க செஞ்ச பாவம் ராஜாவை கேட்டு, ஆனா அவங்க இன்னமும் உணரல அது தப்புன்னு உணராத போது அதை உணர்த்தும்படிக்கு ஒரு அறுப்பு காலத்தில் ஒரு பெரிய இடி முழக்கத்தை வரப்பண்ணி அவங்களுக்கு உணர்த்தினார். அவங்க எல்லாம் பயந்தாங்க. பயந்த பிறகு பயப்படாதீங்க, இந்த 10 பாதைகள் உங்களுக்கு இருக்கு, ஒரு தேசமாக ஒரு அரசாட்சியில நீங்க காலடி எடுத்து வைக்கும் போது நீங்க முன்னேறணும் உருப்படணும்னா கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து முழு இருதயத்தோடு அவரை சேவித்து அவர் வார்த்தைக்கு கீழ்படிங்க, அப்போ நீங்களும் சரி உங்க ராஜாவும் சரி நல்லா இருப்பீங்க தான் சொன்னேன். அது ஒன்று தான் வழி. இவ்வளோ நீங்க தப்பு செஞ்சிருந்தாலும், இவங்க பிதாக்கள் தப்பு செஞ்சிருந்தாலும், இன்னுமே அவர் இவ்வளோ ஆண்டவர் பொறுத்துக்கிட்டாரு, இன்னும் ஆண்டவர் இறக்கம் செய்தாரு, ராஜாவையும் கொடுத்தாரு, இன்னமும் நீங்க அழியப்படாத படிக்கு அழியாத படிக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து, இனிமேலாவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்கள். அப்படி படலைன்னா அந்த அதிகாரம் முடிஞ்சது உங்களுக்கு கடைசி வசனம் ஞாபகம் இருக்கலாம். ஒரு எச்சரிக்கையா கொடுக்கிறார், நீங்கள் இன்னும் பொல்லாப்பையே செய்வேன், செய்யவே செய்வீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ராஜாக்களும் நாசமடைவீர்கள், நாசமடைவீர்கள். அது சொல்லி முடிச்சது. ராஜாக்கு கேட்டு அவங்க ராஜா இப்பதான் அதை அட்டு முடிஞ்சு தான் இந்த அதிகாரம் வருது, 13வது அதிகாரம். இப்போ ராஜா ஆளுகிறார், ராஜா ஒரு வருஷம் ஆண்டிருக்கிறார். ஒரு வருஷம் என்னங்க செஞ்சாரு, இப்ப நம்ம விவாதம் பண்ற மாதிரி மோடி 4 வருஷம் என்னங்க பண்ணாரு, சவுல் ஒரு வருஷம் என்னங்க பண்ணாரு அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. அந்த மாதிரி ஒரு குளோரியஸ் நேஷனா நம்ம ஆயிடுவோம், ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுவோம், நல்ல நாட்கள் வரும் அப்படி இப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க. ஒரு ராஜா வச்சா போதும், நம்ம அப்படி ஆயிடலாம், இதை சாதிச்சிடலாம் அப்படின்னா முன்னேற்றம்னா இந்த சாப்டர் நமக்கு காமிக்குது. இஸ்ரவேல் இதை விட பிச்சைக்காரத்தனமா கோழைத்தனமா கீழ்த்தரத்தனமா போனதே இல்லை. அந்த இதுதான் நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க. இந்த சாப்டர்ல இந்த லோ லெவலுக்கு வந்த மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் ஒன்னொன்னும் பார்த்தோம்னா இதுல இது வினோதம் இல்லமே, சாமியல் சவுல் கூட இல்ல, சவுல் தனியாக சில காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு, தனியாக ஆள ஆரம்பிக்கும் போது எல்லாம் கெட்டு 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 போறத பாக்குறோம். சாமியல் வார்த்தை, நீங்களும் உங்கள் ராஜாக்களும் நாசமடைவீர்கள் அப்படின்றத ஒரு விதத்தில் நிறைவேறுற மாதிரி தான் இந்த அதிகாரம். ஏன்னா சவுல் வந்து ஒரு சில்லி ராஜா, அனுபவம் இல்லாத, ஒரு வருஷம் ஆண்ட ஒரு அனுபவம் இல்லாத ராஜா, அவருடைய சொந்த ஆலோசனையின்படி சில காரியங்கள் செய்ய பார்க்கிறாரு. மிலிட்ரியில அது பெரிய தோல்வி அடைந்து சத்ருக்கள் தங்களை தாக்க வராங்க, மிகப்பெரிய தாக்குதலோடு வராங்க. 4வது வசனத்தில், 5வது வசனத்தில் தன்னுடைய சொந்த சோல்ஜர்ஸ், என்ன சோல்ஜர் வச்சிருக்கேன்னு என்ன கமெண்ட், அவங்களே ஓடுறாங்க கூட இருக்காங்க. அப்போ ஒரு கமாண்டருடைய தைரியம் அவருடைய வீரத்தனம் பார்த்து தான் கூட இருப்பாங்க. அவங்கள நிக்க மாட்டேறாங்க, ஓடுறாங்க அவர்கிட்ட இருக்கு. அவர்களே பிடிச்சி வைக்க முடியல. இவரால் ஒரு அவரே தலைகுலம்பி போய் ஒரு பலியை கொடுத்துட்றாரு. கொடுக்கக்கூடாத பலி சாமியல்னால கடிந்து கொள்ளப்படுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களா பயந்து நடுங்கி போய் குகையிலையும் எல்லாம் எங்கெல்லாம் ஹோல் இருக்குதோ அங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தேவன் வந்து சவுலை ரிஜெக்ட் பண்ணுறாரு, ஒரு ராஜாவாக ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஜனங்கள் எல்லாருமே ஒரு உபத்திரமான மனம் தளர்ந்து போன நிலையில் குறையப்பட்டு துளிர்த்தியருங்க ஊரெல்லாம் வந்து கொள்ளை அடிக்கிற ஒரு நிலைமையில், ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஒரு கத்தி கூட இல்லாமல் தத்தளிக்கிற ஒரு நிலையில் தேவனுடைய அரசாங்கத்தை விட்டு, எங்களுக்கே ஒரு அரசாங்கம், நாங்களே இஷ்டத்துக்கு செஞ்சுக்குவோம், எங்கள் ராஜாபடி நாங்கள் வாழ்ந்துக்குவோம்னா அந்த ஜனங்களுக்கு என்ன நிலைமை ஆகுதுன்ற மாதிரி ஒரு உதாரணம் இந்த அதிகாரம். ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுறாங்க. ஒரு சேட். இதில் வந்து ஒரு ரெண்டு காரியங்களை நம்ம பார்ப்போம். ஒன்றுலேருந்து 15 வரைக்கும் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்த்து அதை தியானிப்போம். நான் யோசிச்சிருக்கிறேன். 1-7 வரைக்கும் என்ன பார்க்குறோன்னா, பிலிஸ்தியருடைய ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு சவுலுடைய கீழ்ப்படியாமை, இது ரெண்டு பார்ப்போம். 1-7 பிலிஸ்தியருடைய தாக்குதல், 8-15 வரைக்கும் சவுலுடைய கீழ்ப்படியாமை, அது ரெண்டை பார்க்கலாம். 1வது வசனத்தை படித்தோன்னா தமிழில் அழகா இருக்கு, படிங்க.
சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2வது வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான்.
சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அடுத்தது என்ன வருது? அவன் 40 வருஷம் ஆண்டான் வருதா? இல்லை, 2வது வருஷம். ஓகே, ஏன் இப்படி வருன்றது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வேற இருக்கும் இல்லைங்களா. என்ன வருது? சவுல் 30 வருஷம் ஆயிருந்தான். அவன் ராஜா ஆன போது 30 வருஷம் ஆயிருந்தான். அவன் 40 வருஷம் ஆட்சி செய்தான். என்னங்க தமிழில் அப்படி இருக்கு, இங்கிலீஷில் அப்படி இருக்குதுன்னு? ஒரிஜினல் என்ன, இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன்ஸ், நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் தீஸ் ஆர் ஆல் டிரான்ஸ்லேஷன்ஸ். தமிழ் ஒரு வேத வாக்கியம் தமிழ் அப்படின்னு சொல்ல முடியாது. பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த பாஷை இந்த தமிழ். இங்கிலீஷ் தான் பரலோகத்திலேருந்து வந்த இது இல்லை. எது ஒரிஜினலாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதுன்னா எபிரேயர் பாஷையில் தான் அவங்க எழுதுனாங்க இல்லைங்களா. சாமியல் இதை எழுதும்போது எபிரேயர் பாஷை. அது என்ன இருக்குது நமக்கெல்லாம், அவங்க சாமியல் எழுதுனதே நம்ம கையில் இப்போ இல்லை. காப்பீஸ் இல்லைங்களா, ஆண்டு ஆண்டாக காப்பீஸ் அணுகப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஸ்கிரைப்ஸுக்கு வந்து வேத வாக்கியத்தின் மேலே என்ன பற்று உயிர்னா அதை கொளுத்த கூட கொளுத்திடுவாங்க. அது போய் தப்பான ஆளுங்க அதை கெடுக்க விட மாட்டாங்க, இல்லாமல் கூட செஞ்சிருவாங்க. ஆனால் அதை கெடுக்க வண்டி விடவே மாட்டாங்க. அதை புரட்டவோ அது இல்லாமே இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அதை புரட்டக்கூடாது, அதை தப்பு சேர்க்கக்கூடாது. அந்த மற்ற ஸ்கிரைப்ஸ் எல்லாம் வைராக்கியமாக இருந்தாங்க. இது ஒரிஜினலில் என்ன இருக்குன்னா, சவுல் பிளாங்க் ராஜாவா இருந்தான். ராஜாவா ஆகும்போது பிளாங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் இத்தனை வருஷம் ராஜாவா இருந்தான் பிளாங்கா தான் இருக்கு காப்பீஸ்ல, போடவே இல்லை. என்ன சில காப்பீஸ்ல வந்து அந்த 1வது வசனமே இல்லை. அந்த காப்பீஸ் ஒரிஜினல் காப்பீஸ்ல நம்ம பார்த்து டிரான்ஸ்லேட் பண்றதுல அந்த 1வது வசனமே இல்லை. ஏன் அப்படின்னா, இதுதான் காப்பீஸ், காப்பி ரீதியில் நடக்கிற மிஸ்டேக். இது பெரிய டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம்ல நிறைய வரும், நம்ம நேரம் எடுத்துக்க வேணாம் அதுக்கு. ஆனால் நமக்கு தெரியும் இதுல சவுல் 40 வருஷம் ஆண்டாரா, இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறத 40 வருஷம் ஆண்டார்னா புதிய ஏற்பாடுல அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்போ பவுல் சொல்றாரு சவுல் 40 வருஷம் ஆண்டான். அதனால அது ஓகே, தட்ஸ் ஃபைன். ஆனால் அவரு அது ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் போது 30 வருஷமா நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ, தட்ஸ் நாட் ஆத்தென்டிக், அது தெரியாது. அதனால அந்த காப்பி ரைட்ஸ்ல வந்த ஒரு பிரச்சனை. ஆனால் தமிழ்ல எழுதினவங்க கொஞ்சம் சிறந்து யோசிச்சு நல்லா எழுதியிருக்கிறாங்க. அந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சில கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்டேட்டர்ஸ் ஒத்துக்கிறத எடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்ல கரெக்டா ஒரு விதத்துல எல்லாரும் ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிற மாதிரி சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அதுதான் கரெக்ட், 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலரை 2வது வருஷம் ஆண்ட போது தான் நடந்துச்சு. ஒரு 2வது வருஷம் ஆண்ட போது இதில் வந்து ஏன்னா அரசாட்சியின் புது கான்செப்ட் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல விதத்தில் தேசங்கள் பல லேண்ட்ல பிரிஞ்சிருக்கிற மக்கள், மதம் ஒண்டித்தான் அவங்களை இணைக்குது, தேவன் ஒண்டித்தான் அவங்களை இணைக்கப்படுற ஒரு மக்கள், வேற எதுவுமே அவங்கள இணைக்கிறது இல்லை இல்லைங்களா. பல கோத்திரங்கள், பல பிரிவினைகள், பல இடங்கள்ல இருக்கிறவங்க, அந்த கானான் தேசம் முழுவதுமா சுற்றி இருக்கிறவங்க, மதம் மட்டும்தான் அவங்கள இணைக்குது. அப்படிப்பட்ட மக்கள், ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டு மக்களை சவுலுக்கு ஒரு பெரிய ராஜபாரம் பண்ண உடனே என்ன ஒரு பெரிய வேலை, ஒரு ராஜாவா ஒரு அரச எடுத்துக்கும் போது எல்லாரையும் எப்படி ஒன்றிணைக்கிறது, எதை வச்சு ஒன்றிணைத்து தேசத்தை ஒன்னா வைக்கிறது, ஏன்னா பிலிஸ்தியரை தாக்கணும், இப்போ தேசத்தை காப்பாற்றணும் போது ஆண்டவர் சொல்லியிருந்தார், என் ராஜ்யத்தை ஆளணும்னா அந்த ராஜா உபாகமம் 17 முதல்ல நீ என்ன பண்ணும், உனக்குன்னு ஒரு பைபிளை காப்பி பண்ணி வச்சுக்கணும், காப்பி பண்ணி வச்சுட்டு இரவும் பகலும் அதை படிச்சு உன்னுடைய இருதயம் மக்களோட மேட்டிமை ஆகாத படிக்கு, நீ பெரிய இவன் ஆகாத படிக்கு உன் இருதயத்தை நீ காத்துக்கிட்டு ஒரு பக்தியான பக்தி உள்ள தலைவனாக நீ நடந்தாதான் தேசத்தை வெற்றிகரமா ஆள முடியும்னு அதுதான் சொன்னார். ஆனா இவரு ஒரு வருஷம் ராஜா சீட்ல உட்கார வச்ச உடனே தலைக்கு ஏறிடும் வாங்க, என்னது அகங்காரம் தலைக்கு ஏறிடுச்சு. ஒரே வருஷம் போதும், பதவி வெறி அது வந்துருச்சுன்னா போதும், ஆளே மாறிடுவான். அந்த மாதிரி எவ்வளவு நல்லா இருந்த சவுலுக்கு புத்தி கெட்டு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா விவேகம் இல்லாத ஒரு மகனாக ஒரு வருஷம் தான் அனுபவம், ஒரு வருஷத்துல நீ இருக்கும் போது என்ன செய்யற, முதலாவது அவர் என்ன செய்யறாரு பாருங்களேன். ரெண்டாவது வசனத்தில் முதல் ரெண்டாவது வருஷம் ஆண்ட போது ஒரு வருஷம் அமைதியா இருந்தார், சைலண்டா இருந்தார், ஒன்னும் நடக்கல, ஒரு முன்னேற்றம் இல்ல, ஒன்னும் இல்ல, அப்படியே இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது வருஷத்துல ஏதோ செய்ய போறேன்னு சொல்லி போய் 3000 பேர் செலக்ட் பண்ணார் சோல்ஜர்ஸா. ஆனா இஸ்ரவேல் பேட்டர்ன் என்னன்னா, அவங்கள 20 விபாகமோ நியாயப்பிரமாணத்தில் 20 வயசுக்கு மேல இருக்கிற எல்லோருமே போர் செய்யணும். ஜோஷுவா காலத்துல அவங்க காலத்துல 20 எல்லோருமே ஒரு போர்க்களத்துல இறங்கி வேலை செய்வாங்க, விவசாயமும் செய்வாங்க, போரும் செய்வாங்க. 20 வயசுக்கு மேல எவ்ரிவன் எல்லாருமே மிலிட்ரியில இருந்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இவர் வந்து 3000 பேர் எப்படி செலக்ட் பண்ணார, எதை வச்சு செலக்ட் பண்ணிருப்பாரு, அவர் தான் ஹைட்டான ஆளாச்சு, சௌந்தர்யம் உள்ள ஆளு, அவருடைய ஒரு டெஸ்டை வச்சு சௌந்தரியத்தை பார்த்து, ஐட்டை பார்த்து, அவங்களோட திறமையை பார்த்து ஒரு 3000 பேர் தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணார். அது வந்து ஏன் செலக்ட் பண்ணார், எதுக்கு செலக்ட் பண்ணார் நமக்கு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் செஞ்ச வேலை. செஞ்சுட்டு அதில் 1000 பேர் மகன் கூட அனுப்பிச்சாரு, 2000 பேர் தன்னோடு வைத்து கொண்டார். இது கொஞ்சம் கூட விவேகம் இல்லாத ஒரு காரியம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ஏன் இந்த 3000 பேர் என்ன உடனே எல்லோருமே போர் செய்ய வரும்போது 3000 பேர் உடனே தனக்கு பாடி கார்ட்ஸா இருக்கணும்னு வச்சா அது ரொம்ப, இவ்வளவு பாடி கார்ட்ஸ் உனக்கு தேவையாது, இல்ல ஆர்மியா வைக்கணும்னாலும் அது கொஞ்சம், ஏன் இவ்வளவு 3000 பேர் தானா, அது ஏன் செஞ்சாருன்னு நமக்கு தெளிவா இல்ல. ஆனா மத்த எல்லோரையுமே என்ன பண்ணாருன்னு போட்டிருக்கு, தன்னுடைய கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். எப்படி இருக்கும் மத்தவங்களுக்கு எல்லாருக்கும், நாங்கெல்லாம் ஜோசுவாவோடு போர் செஞ்சவங்க, எல்லாரும் போர் செஞ்சு போர்க்களத்தில் இறங்கி ட்ரெயின் ஆனவங்க, எங்களை எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு 3000 பேரை வந்து செலக்ட் பண்ணி இவங்க தான் ஆர்மின்னு வச்சா எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பிலிஸ்தியர்கள் வந்துட்டாங்கன்னு எக்காலத்தை ஊதுறாரு, எல்லாம் வாங்க வாங்கன்னு, நீயே பார்த்துக்க போயாங்க, வரல அவ்வளவு ஜனங்க இல்லைங்களா. ஜென்ரல் டிஸ்கான்ட் கண்டென்ட், இப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு மேல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பொதுவான ஒரு அதிருப்தி, அவருக்கு அப்போ அவ்வளவு ஓட்டு இருந்துச்சு இப்ப எல்லாம் இறங்கி போச்சுன்ற மாதிரி இந்த செயல் நமக்கு டிமானிட்டைசேஷன் பண்ணும் போது அவருடைய பாப்புலாரிட்டி கீழே வந்த மாதிரி இந்த செயல் டிமானிட்டைசேஷன் மாதிரி சவுலுக்கு அவருடைய பாப்புலாரிட்டி ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன், எல்லாருமே ஊரே போர் செய்கிற இராணுவ பெரிய இராணுவ படம் இருக்கும்போது ஒரு பொதுவான அதிருப்தியை ஏற்படுத்தியாச்சு இந்த செயல். அதைத்தான் பார்க்கறோம், தனக்குன்னு ஒரு எலைட் ஆர்மியை ஏற்படுத்துறது. அதோடு இல்லாம ஜோனாதன் வந்து பிலிஸ்தியர் 2வது 3வது வசனத்தில் பிலிஸ்தியருடைய கேரிசன், தமிழ்ல என்ன தானயம்னா, அந்த பிலிஸ்தியருங்க அவங்க ஒரு சில ஆர்மியை வைத்து அங்க அந்த லேண்ட் ஆக்கியபை பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுடைய கண்ட்ரோலை காட்டுவதற்கு. அவங்களுடைய மிலிட்ரி ஆர்மி அங்க இருக்கு. அந்த கேரிசனை போய் இவர் அட்டாக் பண்ணியிருக்கிறார் அவருடைய மகன். ஜோனாதன் பார்த்தீங்கன்னா ஒரு தாவீத் மாதிரி கொஞ்சம் பாருங்களேன், ஒரு அடுத்த அதிகாரத்திலையும் பார்ப்போம். அவருடைய அருமையான விசுவாசிக்கிற இதயம் உள்ள ஒரு மனிதன், அருமையான மனிதன். சவுலுக்கு அது இல்லை. சவுலுக்கு அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். இவர் தைரியமா போறாரு, சவுல் தங்கி தங்கி நிற்கிறார், போக மாட்டேன்றார். ஆனா தைரியமா கொஞ்ச ஜனங்கள்ல இருந்து கர்த்தர் வெற்றியை கொடுப்பார், வா அப்படின்னு வேலைக்காரனை கூப்பிட்டு போறாரு. நல்ல இருதயம், நல்ல இருதயம். அவர் போய் இங்க தாக்கி இருக்கிறாரு. ஏன் தாக்கணும்? அவருக்கு வந்து நம்ம தேசம் நம்ம இதுன்ற ஒரு வைராக்கியத்துல அவர் தாக்கி இருக்கலாம். ஆனா சில பேர் அதை பார்த்து சொல்றது ஒண்ணு என்னன்னா, கேரிசன் சாமியல் காலத்துல பிலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு, நாங்க இந்த இடத்த நாங்க பிடிச்சுக்குவோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டோம். அதுக்கு தான் பார்க்குறோம் சாமியல் வந்து இந்த கேரிசன் பக்கத்துலேயே தன்னுடைய ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வச்சிருந்தார் இல்லைங்களா. அதெல்லாம் ஒரு ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை போய் கெடுத்தோம்னா, ஒரு அனாவசியமான ப்ரொவொகேஷன் பண்ணோன்னா ரொம்ப கோவம் வரும் இல்லைங்களா. ஒரு நம்ம தான் ஒப்பந்தம் பண்ணி இப்படி இருக்கிறோமே அப்படின்னு இல்லாமல் அதை போய் ஏன் அனாவசியமாக தாக்கணும்? அதனால தான் அதில் வருது, இஸ்ரவேல் ஜனங்க பிலிஸ்தியர்களுக்கு என்ன ஆனாங்க, அருவறுப்பானவர்கள். தே பிகேம் அன் அபாமினேஷன். என்ன யான் சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உண்மை கூட உங்ககிட்ட இல்லையா? நாங்கள் தான் உங்களை எல்லாரும் ஒப்பந்தம் பண்ணி அதனால தானே அப்படி இருக்கிறோம். ஆனால் போய் ஒரு எதிர்பாராம இந்த பேர்ல் ஹார்பர்ல தாக்குற மாதிரி ஒரு ஒரு நோட்டீஸ் இல்லை, ஒரு போர் இல்லை, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, சும்மா ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை ஏன் பண்ணணும்? இத்தனை வருஷம் ஒப்பந்தத்தில் தானே இருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு அட்டாக் அப்படின்னு அது ஆயிடுச்சு. அது ஆகி பிலிஸ்தியர்களை கோபம் ஊட்டியாச்சு. அதனால தான் பிலிஸ்தியர்கள் என்ன பார்க்குறோம், பிலிஸ்தியர்கள் கோபம் ஊட்டின பிறகு அவங்க வராங்க. அவங்க வரும்போது அவங்களுடைய வருகை இது அது நாலாவது வசனமா, நாலாவது படிங்களா.
தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும், இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்.
இந்த மாதிரி ஜோனாதன் ஒன்று செஞ்சிருக்கிறாரு. ஆனா இங்க எல்லாம் நியூஸ் என்ன வருது, டம்ப் மீடியா பிரஸ் போகுது எல்லாருக்கும். யார் அட்டாக் பண்ணது? ஜோனாதன் பேரே வரலையே, சவுல் பேர் தானே வருது. சவுல் தாக்கினான் என்றும் எல்லோருக்கும் மாறியதான் சவுலுடைய ஒரு ஒரு குணம் பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கிரெடிட்டும் அவரே எடுத்துக்குவார். வெற்றி வந்தா நான் தான் வென்றேன், இல்ல தோல்வி வந்தா மத்தவங்க மேல பழி போட்டுருக்கு. பெரிய அரசியல்வாதி அவன் ஆயிட்டு வர்றார், எல்லா கிரெடிட் அவர் தான் எடுத்துக்கிறார். ஜோனாதன் தானே தாக்குனது, சவுலுடைய மகனாகிய ஜோனாதன் தாக்கினான்னு கூட வரல. இந்த மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அந்த காலத்திலேயே அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதனாலதான் அவருக்கு ரொம்ப அப்செட். ஒரு டைம்ல ஒரு மீடியால இதுல போட்டாங்க நியூஸ் பேப்பர்ல, என்ன சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேர்னு தாங்க முடியல. எனக்கா இப்படி ஒரு பிரஸ், ஐ ஹேட் திஸ் அப்படின்னு தாங்க முடியல. அதை பத்தி எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா மனுஷன் இருக்கிறாரு சார், இதெல்லாம் பார்க்கலாம். இங்க அந்த மாதிரி சவுல் பேர் வருதுங்க. அதை மாத்தா எல்லாருக்கும் நியூஸ் அனுப்ப சொல்ற, போய் சொல்லுங்கள் சவுல் தாக்கி விட்டேன், அவர்கள்லாம் அருவேற்பாயிட்டாங்க, சாதிச்சுட்டேன் அப்படின்னு. எல்லோரும் கில்காலுக்கு வரணும், கில்காலுக்கு வரணும்னு ஒரு ஆர்மியை இப்ப கூட்ட பாக்குறாரு. வாஸ்ட் ஆர்மி தன்னை தாக்கணும்னு வரும்போது அவர் ஒரு ட்ரம்பெட் ஊதி கூப்பிடுறாரு. லெட் த ஈப்ரூஸ் இயர், எபிரேயர்கள் கேட்கணும். இப்ப கேட்பாங்களா? ஐ திங்க் இதுக்கு முன்னாடி தான் அவர் சொதப்பிட்டாரு. எல்லாரும் வருவாங்களா? முதல்ல எல்லாம் ஆமோனியர் தாக்கும் போது எல்லோரும் ஒரு மனுஷன் போல கூடி வந்தாங்கன்னு வருது. ஏன் இதுதான் டிமானிட்டைசேஷன் செஞ்சுட்டாரா? இப்போ எல்லாருக்கும் அதிருப்தி, எல்லாரும் வரமாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அவருக்கு. தொடர்ந்து படிங்க.
யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணல் அத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து
படையெடுத்து வந்தது என்று பைபிள்லயே பார்க்க முடியாது. பாருங்க அவங்களுடைய ஆர்மியுடைய பலன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு எத்தனை பேரு, 30,000 சாரியன்ஸ். சாதாரணமா 30,000 சேரியட்ஸ், அந்த காலத்துல சேரியட்ஸ் 10, 100 இருந்தா 200 இருந்தா பெருசு. 30,000 சேரியட்ஸோடு 6000 குதிரை வீரர்களோடு எத்தனை ஆளுங்க? கடற்கரை மணல் அத்தனை ஆளுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபார்மிடபிள் மிலிட்ரி பவர். என்னவே முடியாத, பார்க்க 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 கூட்டமா வராங்க. என்னது கடற்கரை மணல்னா எத்தனை இருக்கும், அப்படி வராங்க. அந்த அளவுக்கு அருவறுப்பு ஆயிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க. அது பண்ணது ஒரு ப்ரொவகேஷன், இவங்களை ஒழித்து கட்டாம நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண ஜாதியை நம்ம ஒழித்து கட்டாம போகக்கூடாதுன்னு ஒரு பெரிய கூட்டம் கிளம்பி வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த சுச்சுவேஷனை பார்த்த இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் அவருடைய இக்கட்டில் தாங்க முடியாமல், இஸ்ரேல் இவ்வளோ ஒரு கோழையாக பயந்து நடுங்கினது இல்லை, என்ன பண்ணாங்க? அடுத்தது,
அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெடிகளிலும் முட்காட்டுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள்.
பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, கெபிகளிலும் முள்ளுக்காடு. பாருங்களேன், செடியும் கூட விடல, செடிங்க மேல ஏறிக்கிறாங்க. இதற்கு ஒரு தேசம் போய் இப்படி பாருங்களேன், இது தேவனுடைய ராஜ்யம், எங்களுக்கு ராஜா வேணும், வாங்கிக்கல இப்ப ராஜா அப்படின்னு கெபிகளிலும் இதுலயும் முச்செடிகள்லயும் போய் ஒளிந்து கொண்டார்கள். அந்த மாதிரி ஆர்மி வருது, தேசமே நடுங்குது. மணல் கடற்கரை மணல் அத்தனையா கூட்டம் வருது, ஒழிச்சு கட்டணும்னு வருது. பாருங்க என்ன மாதிரி ஆண்டவர் சொல்லி இருந்தார், நீங்க ஒருத்த 1000 பேர் அடிப்பீங்க. ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க உங்ககிட்ட இருந்து. ஆனா பாவம் ஒரு தேவ மனுஷர்ல என்ன பண்ணிருக்கு பாருங்களேன், இதான் நமக்கும் பாடம். நம்ம தேவன் நம்ம கிட்ட இல்லாத போது, பாவ வழியில தேவனை நிராகரித்து நம்ம சொந்த வழிகளில் போகும்போது ரொம்ப வீக்கா கோழைகளாக நிக்க முடியாதவர்களாக வருங்களேன். இதேதான் தாவீது சொல்றாரு, நான் 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இங்க 10,000 கோடி மக்கள், எத்தனையோ லட்சம் மக்கள் இஸ்ரேல் ஜனங்க எல்லாம் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வருங்களேன். சில பேர் என்ன கூட பண்ணாங்களா, ஒளிக்கிறதுக்கு இடம் இல்லையோ என்னன்னு தெரியல, யோர்தான் நதியை கடந்து கேட் அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு கோத்திரங்கள் அந்த பக்கம் இருந்துச்சு. பா, ஓ இந்த ஊரே வானா நமக்கு, கேடு அதுக்கப்புறம் கிலேட் இந்த ஊருக்கு ஆறு கடந்து ஓடி போய் அங்க போய் அடைக்கலம் புகுந்தாங்க. ஏன்னா இப்பதான் ஆமோனியர்லாம் அடிச்சு அங்க கொஞ்சம் சேஃபா இருக்குது, அங்க போய் புகுந்துடலான். அந்த மிரண்டு போயிருக்கு, தேசமே மிரண்டு போயிருக்கு, ஓடி போய் அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இதான் பாக்குறோம், திஸ் இஸ் த சீன், திஸ் இஸ் த பேக்ரவுண்ட், பிலிஸ்தியருடைய தாக்குதல். இரண்டாவதாக சவுலுடைய கீழ்ப்படியாமை, அதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப சவுல் வந்து கில்காலுக்கு எல்லாரையும் கூட்டி இருக்கிறாரு, ஏன்னா அதான் இன்ஸ்ட்ரக்ஷன், கில்கால இருந்து தான் ஆரம்பிக்கணும் எந்த போரும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சவுலுக்கு ராஜாவாகிறதுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு கட்டளை, 10:8 ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. சில நேரத்தில் நம்ம வேலைக்கு சேர்ந்தோம்னா, நம்ம வேலைக்கு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்கன்னா, நல்ல கம்பெனி சொல்லுவாங்க, இந்த 3 காரியத்தை செஞ்சுன்னா உன்னை ஃபயர் பண்ணிடும், உன்னை வேலையிலேருந்து தூக்கிடும், இந்த 3 காரியத்தை செய்யாத அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லுவாங்க இல்லைங்களா. ஃப்ராட் பண்ணாத, இதை பண்ணாதன்னு 3 காரியங்கள் கிளியராக சொல்லி வைக்குவாங்க. இது 3 தான் உன் வேலையை இழந்துடும். அதே மாதிரி உன்னுடைய ராஜ்யம் இதுக்கே உல வச்சுக்கிற ஒரு காரியம் சொல்றேன், இதை கேட்டுக்கன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு, 10:8 உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் படிங்களா,
நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க கடல் வரிகளையும் சமாதான வரிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரை என்றார்.
நீ 7 நாள் காத்திருக்கணும் கில்காலுக்கு போய். இது வந்து ஒரு தடவை கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இது பொதுவான ரூல், இதான் ரூல், இதான் ப்ரொசீஜர். தொடர்ந்து திருப்பி திருப்பி ஒவ்வொரு பப்ளிக் ஒரு முடிவெடுக்கும் போது, ஒரு போருக்கு போகும்போது, நீ போய் கில்காலில் இருந்து அந்த கில்காலில் 7 நாள் நான் வரும் வரைக்கும் காத்திருக்கணும். நீ தான் ராஜா இல்லை, நீ ராஜாவா நீ இருந்தாலும் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நீ செஞ்சுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழே தான் அவனுடைய செயல்பாடெல்லாம் இருக்கணும். அதை எப்படி காட்டுற, நீ போய் கில்கால்ல இருந்து நான் 7 நாளுக்குள்ள அங்க வருவேன், அது வரைக்கும் நீ காத்திருக்கணும், வந்து அங்க பலி கொடுப்பாங்க இல்லைங்களா, பலி கொடுத்து அதனால உன் விருப்பு ஒரு ரோக்கிங்னுவாங்க, ரோக்கிங்னா அவர் இஷ்டத்துக்கு செய்வார், அந்த மாதிரி ஒரு ரோக்கிங் நீ இருக்க முடியாது, என்னுடைய ஆட்சிக்கில என்னுடைய பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு தான் நீ இருக்கணும் இல்லைங்களா, அப்படி இருந்தா தான் தேசம் உருப்படும் இல்லைங்களா. சில டைம் ரோக் அரசியல்வாதிகள் வந்துட்டா தான் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சா தான் தேசம் கெட்டு போகுது, எல்லா கபிகள்லையும் குகைகள்லையும் ஒளிஞ்சிக்கிற நிலைமைனால வந்துருது நம்மளுக்கு, அதான் இங்க ஆயிடுது பாருங்களேன். ஒரு இந்த ஆர்டரை வந்து சாமுவேல் வந்து அங்க நிக்கிறாரு, என்ன நடக்குது 8வது வசனத்தில்,
அவர் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தார்.
7 நாள் வரைக்கும் காத்திருந்தார், தப்பு அவர் சொல்ல முடியுமா, 7 நாள் வரைக்கும் காத்திருந்தார், 7 நாள் வரைக்கும் காத்திருந்து எப்படி இருக்கும், நீங்க காத்திருப்பீங்களா 7 நாள், அவ்வளோ பெரிய புலிஸ்டியர் ஆர்மி வருது, எல்லாம் ஓடி போய் கெபிலியோ ஒழிஞ்சுக்கிறாங்க, ஒரு இவர் தான் ராஜா, இவரை தாக்கணும்னு வருது, இவரை தாக்கணும்னு வரும்போது 7 நாள் காத்திருப்பது எவ்வளோ பெரிய விஷயம், காத்திருந்தார், காத்திருந்து ஒவ்வொரு நாளும் வேர்த்து கொட்டிக்கிட்டு சாமியல் வரலையா, காலைல எழுந்திரிச்ச உடனே சாமியல் வரலையா, இன்னும் இவங்க எங்க இருக்கிறாங்க என்னன்னு, ஒரு நாள் போச்சு 2 நாள் போச்சு, பார்த்தா பெரிய ஆர்மிக்கு தன்னோடு இருந்த மாதிரி இருந்துச்சு கில்கால்ல, 4வது நாள் பாக்குறாரு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சு, எங்கடா போனாங்க, இங்கதான் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வந்துருவாங்க, 5வது நாள் பார்த்தா இன்னும் ஏ அங்க எவ்வளவு பேர் இருந்தா அவங்களாம் எங்க நாங்க இங்கதான் போயிருக்கிறாங்க, பாப்பா எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போகுது, 7 நாள் ஆயிடுச்சு. சாமுவேல் வந்த பாடு என்ன செய்வார் மனுஷன் யோசிச்சு பாருங்க, 7 நாள் வரைக்கும் காத்திருந்தான், காத்திருந்து 7வது நாள் டங் டங் மணி அடிக்குது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் போயிட்டே இருக்குது, இன்னும் ஒரு 2 ஹவர் தான் அதுக்குள்ள முடிஞ்சிடும், 7வது நாளும் முடிஞ்சிடும், ஒரு 2 ஹவர் என்னமே அது பார்த்தாங்க டம்மன் சவுண்ட் இருந்தால் ஏதோ வளராங்களோ பாம்பு போடுறாங்களான்னு அவருக்கு பயம் வேற, ஏன்னா இருதயத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, ஆட்கள் வேற போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் 1 ஹவர் விட்டால் யாருமே நிற்க மாட்டாங்க போல இருக்கு, எல்லாம் தனியாக விட்டு போயிடுவாங்க போல இருக்கு, நான் என்ன பண்ணட்டோம் என்ன பண்ணிட்டோம், 2 ஹவர் இருக்கு. நோ அவருக்கு அதான் ஒரு டெஸ்டிங் டைம், என்ன பண்ணார் அவர்,
அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினார்.
இனிமே 2 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்கியா அப்படின்னு அவரு மனசை கல்லு பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க, இவ்வளோ நேரம் காத்திருந்தோம் வரல, எல்லாம் ஆர்மி போயிட்டு இருக்குது, இங்க வந்து தாக்குறவங்க இருக்கிறாங்க, ஃபுல்லா ஒரு எமர்ஜென்சினா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லைங்களா, பாருங்க கடல்கரை மணல் அத்தனையா வராங்கன்னா அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், கொண்டு வாங்கயா அப்படின்னு சொல்லி அவரே அந்த பலியை கொடுத்து விட்டார். சர்வாங்க தகன பலி அப்படின்னா தேவன்கிட்ட இறக்கம், ஒரு சுட்டு கொடுப்பாங்க, தேவன்கிட்ட இறக்கம் கேட்டு தயவு கேட்டு, எந்த நேரத்திலயும் நம்ம பாவிகள் இல்லையா, ஆண்டவருடைய இறக்கம் நமக்கு தேவை அப்படின்னா அந்த பலியை கொடுப்பாங்க, சுட்டு சர்வாங்க தகன பலி பாவத்துக்காக தேவனுடைய இறக்கத்தை நாடி கேட்கறது. அதுக்கப்புறம் சமாதான பலி, சமாதானம் தானே வருது, சர்வாங்க தகன பலி சமாதான பலி, ஃபெலோஷிப் ஆஃபரிங்னு கூட வருது, அதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது, ஆண்டவர் செஞ்ச காரியங்களுக்கு நன்றி, புதிய ஏற்பாடுல தான் ஒரு தேங்க்ஸ் கிவிங் அண்ட் கன்ஃபெஷன் வருது, ஆண்டவருடைய அறிக்கைட்டு பாவம் மன்னிப்பு நம்ம பெறுது, இது ரெண்டும் அடையாளமாக அதை ரெண்டையும் அவர் கொடுத்துடுறார், கொடுத்துடுறார், கொடுத்த பிறகு அதை கொடுத்து அவர் முடிச்ச பிறகு என்ன நடக்குது, கொடுத்து அந்த புகை மேல போகுது, அப்பதான் அதே புகை மேல போயிட்டு இருக்குது, போயிட்டு இருக்கிற நேரத்துல சாமுவேல் வர, வாட் எ சீன் படிங்களா,
அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான், சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான்.
பாருங்களேன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாரு, இன்னும் 2 மணி நேரம் தான் என்ன பண்றதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்து ஆரம்பிச்சு அவரே அந்த பலியை கொடுத்துட்டு இப்படிதான் கை தொடச்சிட்டு புகழா இப்போதுன்னு இப்படியே இருந்தாரு, முடிஞ்சது வேலைன்னா டக்குன்னு சாமியால் வரார் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்த உடனே அவரை என்ன, அவரை வாழ்த்தும்படி, அவரை வாழ்த்தும்படி வெளியே போறார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் சவுலுடைய கீழ்ப்படியாமை, த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் சவுல். என்ன, அந்த பலியை தானே சாமியல் இல்லாம கொடுத்துடலாம், அவர் எதுவுமே அது தப்பா தெரியல, இந்த சூழ்நிலை அப்படி, அதனால நானே கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்த ஒரு நிகழ்வு. இது வந்து அவர் ஆசாரியன் இடத்தை இவரே எடுத்துக்கிட்டாரா அப்படின்னா ஒரு விதத்தில் அப்படி சொல்லலாம், ஆனால் அது ஆக்யூரேட் இல்லை. சாமியல் ஒரு ஆசாரியன் இல்லை இல்லைங்களா, ஆனால் ஒரு ஒஃபிஷியல் ஆசாரியன் இல்லை, ஆனால் அவர் தான் செஞ்சிட்டு இருந்தார் ஒரு ஒரு ப்ராஃபெட் பிரைமரியாக. இதே மாதிரி உசாயான்னு ஒரு ராஜா இருந்தார், ரெண்டு க்ரானிக்கல்ஸ் 26 நீங்கள் வந்து வீட்டில் போய் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ரெண்டு எண்ணாகமும் 26ல நாலாகமும் அவர் வந்து 16 வயசுலேயே ராஜா ஆயிட்டு ஆண்டவருடைய பார்வையில் எது சரியினதே பண்ணாரு. ஏன்னா ஜக்கேரியா தன்னோடு இருந்து வழி நடத்தினதுனால எல்லாம் சரியா பண்ணதுனால ரொம்ப அநேக பேர் அடையாத ஒரு உயர்வை அவர் அடைந்தார். பிலிஸ்தியர்களை முடியடித்து, அரேபியர்ஸை முடியடித்து, பெரிய கோட்டைகளை கட்டி, பெரிய கிணறுகளை, பெரிய ராஜ்யத்தை பரப்பி, இவ்வளோ பெரிய மிலிட்ரி பவர், லட்சக்கணக்கில் மிலிட்ரி பவரை எழுப்பி பெரிய பவருக்கு வந்தார் உசாயான்ற ஒரு ராஜா. சொல்லி முடியாத உயரத்துக்கு வந்தார். ஆனால் ஒரு டைம் அவர் என்ன பண்ணார், அந்த உயரத்துக்கு வந்து அவருடைய கீர்த்தி எங்கேயும் பரவி போய் ரொம்ப ஃபேமஸ் ஆன உடனே அந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும், சவுலுக்கு அப்படியெல்லாம் ஆகலை, ஆனால் அப்போவே இப்படி ஆயிடுச்சு. இவருக்கு அந்த மாதிரிலாம் ஆன பிறகு அகங்காரம் வந்துருச்சு. அகங்காரம் வந்துருச்சு. அகங்காரம் வந்தாவே நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறவே முடியாது. ஒரு புது வருஷத்தை முடிக்கிறோம், ஒரு புது பழைய வருஷத்தை முடித்து புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். இந்த வருஷத்தில் நம்ம அநேக நேரத்தில் முன்னேறாததுக்கு பிரதானமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய பெருமை தான். நம்ம யாரோ நினச்சிக்கிறோம், நம்ம அகங்காரம் தான். அது அதோடு இன்னொரு வருஷத்தை போனோம்னா, ஏன்னா தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபையை கொடுக்குறார், கிருபையை ஆசீர்வாதத்தை. ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். நம்முடைய அகங்காரம் தான் காரணம். நம்ம பார்வையில் நம்ம பெருசாகிடும். ஆரம்பத்தில் நம்ம சின்னதாக தான் இருப்போம், ஆனால் போக போக நம்ம பார்வையில் பெருசா. இந்த உசாயா ரொம்ப 16 வயசுல இருந்து இப்போ பெருசாகி அவன் என்ன பண்ணுறான், ஆலயத்துக்குள்ள போய் அவனே தூபம் காட்டணும்னு போறான். அது ஆசாரிய செய்ய வேண்டிய வேலை. அப்போ அங்க இருந்த அசாரியா என்ற பிரீஸ்டும் இன்னும் 80 பிரீஸ்ட் சேர்ந்துக்கிட்டு, ஐயா நீங்க செய்யக்கூடாது, நாங்கள் விடமாட்டோம் உங்களை செய்யறதுக்கு, இது தப்பு அப்படின்னா கோவப்பட்டு, எவ்வளோ பெரிய ராஜாண்ணா, என்னன்னோ நான் செஞ்சிருவேன், இதை நான் செய்யக்கூடாதா, ஒத்துலையா அப்படின்னாரு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் நெத்தியில ஸ்டார்ட் ஆச்சு குஷ்டரோகம், அப்படியே ஸ்டார்ட் ஆகி உடம்பெல்லாம் குஷ்டரோகம்லாம் பார்த்தாங்க. பார்த்த உடனே பிடிச்சிட்டு வெளியே தள்ளாங்க. குஷ்டரோகி யாரும் உள்ள ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு வெளியே தள்ளாங்க. அந்த மனுஷன் தனக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு மூஞ்செல்லாம் போத்திக்கிட்டு ஓடி போனவர் தான். ஓடி போய் சாகுற வரைக்கும் ஒரே ரூம்ல இருந்து குஷ்டரோகத்தோடு செத்து போனார். ஒரு வார்னிங், அது ஒரு பெரிய வார்னிங். அந்த மாதிரி சவுல் வந்து பெரிய அனுபவம், அவ்வளவு பெரிய அடையல, ஆனாலும் இங்க ஒரு சூழ்நிலையில அவர் ஒரு தப்பு செஞ்சுட்டார். பிரதானமாக நான் நினைக்கிற அவருடைய தப்பு என்னன்னா, கர்த்தர் சொல்லுகிறது இதுதான், இதை நீ செய்யணும், 7 வரைக்கும் காத்திருக்கணும்னு சொன்ன ஆண்டவருடைய தெளிவான கட்டளைக்கு கீழ்படியாம போன, அதை தான் குற்றப்படுத்துறார் சாமியல். ஆசானியன் இடத்தை எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனாய், தெளிவாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனாய், அதுதான் உன்னுடைய பிரைமரி பிரச்சனை, பிரைமரி பிரச்சனை. பாருங்களேன், சாமியல் இல்லாம நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இன்னுமே அவர் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி அவர் முடிக்கும் போது இவர் வந்தா, இவர் வெளியில போய் அவரை என்ன பண்ணலான்னு போறாரு, வந்தனம் செய்ய, கிரீட் பண்ண போய். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அவர் ஆசீர்வதிக்க போறான்னு இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, ஏன்னா மேபி அவங்க வேடிக்கையாக எழுதியிருக்கல. இப்போ சவுலுக்கு வந்து ஒரு ஒரு ஆசாரியன் ஸ்டேட்டஸ் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். சாமியல் இன்னுமே நீங்கள் அவசியம் இல்லை, வயசாக உங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் அவ்வளோ தூரத்தில், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், பலி கொடுக்குறதாவது கமாண்ட் பண்ணுறதா நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் போய் எனக்காக ராஜாவாக தான் நீ காத்திருக்கணும், உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறதா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு காலம் அப்படின்ற மாதிரி ஒரு போயிருக்கிறாரு வெளியே. பாருங்களேன், போன உடனே என்ன கேட்கிறாரு சாமியல்,
நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காவில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார்.
எப்படி இருக்கும், அவரு பலியை கொடுத்துட்டு 7 நாள் வெயிட் பண்ணி வரல, இப்ப வந்துட்டாரு, அவரு போய் பார்க்கணும், முகமுகமா பார்க்கணும், குத்துது உள்ள செய்யக்கூடாது, எதுவும் செஞ்சுட்டோம் போல இருக்குதுன்னு சாமியில போய் பார்த்த உடனே சாமியல் என்ன, வாட் ஹாவ் யூ டன், என்னத்தை நீ செய்த அப்படின்னா, சவுல் வந்து பட்டியலிடுற காரணங்களை சொல்ற, என்ன காரணங்கள், ஜனங்கள்லாம் செதறி போயிட்டு இருக்கிறாங்க, 7 நாள் குறிப்பிட்ட நாள், நீங்களும் அந்த டைமுக்கு வரல, 7வது நாளும் ஆயிடுச்சு, அப்பவும் வரல, பிலிஸ்தியர்கள் வந்து என்ன தாக்குற நிலைமைக்கு வந்து இங்கே தாக்கிடுவாங்க போல இருக்கு, என்ன மாதிரி ஆர்மி வந்திருக்கு தெரியுமா, அது மாத்திரம் இல்ல, அந்த ஆர்மியை நான் போய் அவங்க கூட சண்டை போடணும்னு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாங்கலையே, ஆண்டவர் தானே இந்த மாதிரி அமைச்சிருக்கிறாரு, அது செய்யாம நான் எப்படி போவேன், அவ்வளவு பக்திமா நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே போகணும், அப்படின்றதுனால என்னையே நான் கட்டாயப்பட்ட, ஐ கம்பல்ட் மை செல்ஃப் டு டூ, நான் துணிந்து செய்தேன், என்னைய கட்டாயப்படுத்தி கொண்டு சர்வாங்க தகன பலியை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்ற, சர்வாங்க தகன பலியை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு லிஸ்ட் போடுற சாமுவேல் அதுக்கு பதிலாக 13வது வசனத்தில் சொல்ற,
சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தேன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனேன்,
புத்தீனமான காரியத்தை செஞ்சப்பா, வாயிலேயே மண்ண வாரி போட்டுக்கிட்ட, உனக்கே நீ அழிவ தேடிக்கிட்ட, புத்தீனமான காரியம் என்ன, என்னங்க தப்பு பண்ண, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை கேளாமல் போய் கை கொள்ளாமல் போனே, டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்படியாமல், அதான் காரணம், அதனால அதனோட விளைவு என்ன படிங்க,
மற்றபடி தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார்.
இதோட விளைவு என்ன, புத்தியீனமான ஒரு காரியத்தை செஞ்சுட்ட, கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளை கை கொள்ளாமல் போய் போயிட்ட, அதனால உன்னுடைய ராஜ்யத்தை நன்றென்றைக்கும் நிலைநிறுத்தி இருப்பாரு, நீ வளர்ந்து வளர்ந்து சந்ததி வளர்ந்து ஒரு பெரிய ராஜ்யமா இஸ்ரவேல் ஆண்டு இருப்பீங்க, அதுதான் ஆண்டவருடைய பிளானா இருந்துச்சு, ஆண்டவர் செஞ்சிருப்பார், அதுக்கு தானே என்ன, நான் வரவுக்கு வளர்க்கு உங்ககிட்ட 300-600 இருந்தா என்ன, 600 பேர் இருக்கிறாங்க, 600-300 ஆளும் என்ன, 300 பேரை கிடியனை வச்சு வெற்றி கொடுத்தவர் இல்லையா, ஆர்மி மேலேயா நம்பிக்கை, அவங்கள செதல் அடிக்கப்படுறாங்களே அப்படின்னு, புத்தீனமான ஒரு காரியத்தை நீ செய்துட்டாய், செய்துட்டு ஆனா இன்னுமேல் உனக்கு மெனே மெனே தெக்கில் உபார்த்தின் அந்த பெட்ஷாசர் நேபுகாத்நேசர் பையனுக்கு வந்த மாதிரி உன் ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பிடுங்கி ஆண்டவர் இன்னொருத்தன் கொடுக்க போற, முடிஞ்சு உன் ராஜ்ய கதை, அவ்வளவுதான், நீ இறங்கி 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 இன்னும் கீழே தான் போப்போற, வந்துருச்சு உன் முடிவு, ராஜ்ய பாரியம் முடிஞ்சு போச்சு, அதான் சொல்ற பாருங்களேன், ரொம்ப ஒரு சேட், இனிமே நீ ராஜாவாகாம இருந்தாலே நலமா இருக்குமே அப்படின்ற ஒரு நிலைமை தான் சவுலுக்கு வந்துருச்சு. ஆனா அதோட நம்ம பயன்பாடு சில காரியங்களை பார்த்து முடிப்போம், இது ஆனஸ்டா நம்ம படிச்சோம்னா நமக்கு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள டெண்டன்சி என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, என்னங்க அவருக்கு இருந்த அவசரம் நமக்கு தெரியுமா, அவருக்கு இருந்த பிரச்சனை நமக்கு தெரியுமா, மனுஷன் அவசரத்துல போய் ஒரு பலியை கொடுத்துட்டார், அதுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையா, சவுலுக்கும் அது கேட்டவனும் வாட், இதுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையா, நான் ஏதோ மண்ணு இன்னொரு பலியோ 4-5 பலியோ நீங்க வந்து கொடுத்துட்டாங்க, விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க, நோ, ஒரு வேர்டிக்ட், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் கொடுத்த மாதிரி ஒரு ராஜ்யம் உங்ககிட்ட இருந்து போச்சு போச்சு, சார் பெரிய விளைவா ஏற்பட்டுருச்சு உன்னுடைய வாழ்க்கையில, அது காரணம் கர்த்தருடைய கட்டளை கை கொள்ளாமல் போனதினால், கை கொள்ள போனதினால். நம்ம அநேக விதத்துல உண்மையாவே சவுலோடு பரிதவிக்கிற ஒரு டெண்டன்சி தான் நமக்கு இருக்கு, ஆனா இதுல இருந்து நம்ம ஒரு பாடத்தை படிக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய டெண்டன்சியை வச்சு பாடத்தை ஒன்று படிக்கணும், ஏன் யோசிச்சு பாருங்க, ஏழு நாளும் மனுஷன் வெயிட் பண்ணார், அட்லீஸ்ட் ஏழாவது நாளும் வெயிட் பண்ணார் இல்லைங்களா, அவசரப்படல, எவ்வளவு பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆர்மி வருது, பொங்கி பொங்கி வருது, தன்னை தாக்கணும்னு தன்னோடு இருக்கிற மக்களும் போறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சூழ்நிலைங்க, அப்படி சுச்சுவேஷன் எத்திக்ஸ் இங்கிலீஷ்ல. ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் சூழ்நிலை சாதகமா இருக்கும்போது தான், சூழ்நிலை கஷ்டமா போகும்போது ஆண்டவருடைய கட்டளையெல்லாம் ஓரத்துல வச்சிடணும். அத ஆர்மி வருது இந்த நேரத்துல போய் சாமியல் வராரு, ஏழு நாள் வராருன்னு ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு உயிரே போற போறது இருக்கு மனுஷனுக்கு, அப்பெல்லாம் அதெல்லாம் கட்டப்பட முடியாதுல அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டார் செஞ்சுட்டார். இதுல நம்ம ஒரு பாடம் படிக்கணும். இதுல ஒருவேளை எக்ஸ்கியூஸ் சாவல் கொடுக்கலான்றத பார்த்து நம்ம படிக்கணும். முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு பாடத்தை படிக்கணும். என்ன, முதலாவது ஒரு ஒரு விதத்தில் ஒரு பொறுமை இல்லாத தன்மைய ஆபத்து, அதை நம்ம இதுல பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கலாம், சவுலே அதை ஒத்துக்கிறாரு. ஏழு நாள் வரைக்கும் நீங்க கட்டளை இட்டீங்க, உங்களுடைய டைரக்ஷன் படி ஏழாவது நாள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா, நம்பிக்கையோடு வெயிட் பண்ணியிருந்தா வந்திருந்தா இது நடந்திருக்காதே. ஆனா அவருடைய பொறுமை இல்லாத தன்மையும் அவிசுவாசமும் இது நடந்து போச்சு, நடந்து போச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்டது இல்லை, சாமியல் இல்லாம நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஏன் இதை அவர் செய்யணும் அவசரப்பட்டு, ஏன் பலிய கொடுக்கணும்ன்றது ஒண்ணு வந்து பொறுமை இல்லாத தன்மை, இன்னொன்னு ஒரு ஒரு விதத்துல மூட நம்பிக்கை. ஏன் பலிய கொடுக்காம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிருக்க முடியாது, யோசிச்சு பாருங்களேன். பலிய கொடுக்காம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவரே இப்படி வராங்களே, சாமியல் இன்னும் வரல, சாமியலை கொண்டு வாங்க ஆண்டவரே, ஒரு விசுவாசம் இருதயம் என்ன பண்ணிருக்கோம், அவருடைய இருதயத்தை இது காட்டுது. ஆண்டவரே இன்னும் வரலையே, அவரு இந்த போர் இப்படி வருதே, மக்கள் எல்லாம் செதறிப்பட்டி போறாங்களே, ஆண்டவர்கிட்ட முறையிட்டு மன்றாடி இருந்தா அது ஆண்டவருக்கு இன்னும் பிரியமா இருந்திருக்கும், அதான் ஒரு விசுவாசம் இருதயத்தை காட்டுது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை, கீழ்ப்படி ஒரு சடங்குல, ஒரு பலி சடங்குல நம்பிக்கை வச்சு அதனால நன்மை கிடைக்கும், அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போன மாதிரி ஒரு சடங்கை அவர் இது பண்ண ஆரம்பிச்சார். இதுக்கு காரணம் வந்து அவிசுவாசம் பாருங்களேன். கடைசியில் அவர் 600 பேரை எண்ணினார்னு வருது. இதுக்கப்புறமும் இதுக்கப்புறமும் மனுஷன் இது 600 பேரை எண்ணினார். ஆண்டவர் வந்து ஒரு ஐசாயால ஒரு வசனம் இருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனா சவுல் வந்து ரொம்ப பதறி போனார், ரொம்ப பயந்து போனார். அந்த சூழ்நிலையில பயந்து போய் காத்திருக்காம போனார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலனை அடைந்து ஆண்டவர்னால அது விசுவாசம் வந்து ஆண்டவருக்காக காத்திருக்கும், காத்திருக்கும் பாருங்களேன். அதான் விசுவாசிகளுடைய குணம்லாம் அதான் பார்க்கிறோம். ஆபிரகாம் வந்து 100 வயது வரைக்கும் காத்திருந்தான், இஸ்ரவேல் ஜனங்க 400 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். என்ன விசுவாசத்துல காத்திருக்கிறாங்க, ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. விசுவாசம் குணம் அதான் காத்திருக்கும். ஆனா சவுல் சூழ்நிலை எமர்ஜென்சி அப்படின்னு, ஆனா எல்லா எமர்ஜென்சியும் மீறினவர் இல்லையா ஆண்டவர். இது வந்து சவுலுக்கு ஒரு டெஸ்ட்ங்க, ஆண்டவர் வந்து சவுலுக்கு வச்ச ஒரு டெஸ்ட். அநேக பேர் இப்படித்தான் விசுவாசம் இல்லாம தங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு காத்திராம பொறுமையை இழந்து பல தவறுகளை செஞ்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க, பல தவறுகளை செஞ்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க பாருங்களேன். சவுலுக்கு வச்ச ஒரு டெஸ்ட். ஏன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை டெஸ்ட் பண்ணலாம். சூழ்நிலைகள் இல்லைங்களா, ரொம்ப எமர்ஜென்சி சூழ்நிலைங்க, ரொம்ப உபத்திரம், ரொம்ப ஒர்க் ப்ரெஷரு, ஃபேமிலி ப்ரெஷரு, அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை, ஒரு அநேக விதத்தில் ஆண்டவர் வைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெஸ்டர், ஸ்ட்ராட்டஜிக் டெஸ்ட். அவரை எந்த நல்லா இருக்கும்போது ஒபே பண்றதுல, இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமா நம்ம அப்படின்னு நம்மளே ஆண்டவர் பல நேரத்தில் டெஸ்ட் பண்றார். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் அவர் இல்லையா, அதை நம்ம பார்க்கிறோமா. அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் அவர் நம்ம சொல்லிடலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா, விசுவாசத்தோடு இருக்கிறோமா. நம்மளும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு காரணம் என்ன கொடுக்கறது, பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை அவசியம், ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர். ஒரு மனுஷன் எவ்வளோ ஒரு 6 மாசம் வேலை இல்லைங்க, வேலை இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, அதனால கொஞ்சம் இன்டர்வியூவில் மாற்றி போய் சொல்லி அதை பண்ணி இதை பண்ணித்தாங்க நம்ம செய்யணும், ஏன்னா இல்லைன்னா இது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஏன்னா சூழ்நிலையை நம்ம காரணமாக சொல்லுது. இந்த பல விதமான சூழ்நிலையை காரணம் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு இது தப்பு செஞ்சிடறோம் பாருங்களேன். அந்த மாதிரி ஆண்டவருக்கு கீழ்படியாம போயிட்டு வந்து பாவம் செஞ்சுட்டு வந்து ஆண்டவருக்கு சர்ச்சுக்கு வந்துடுறேன், கம்யூனியன் எடுத்துடுறேன், பலியை கொடுத்துட்றேன், ஆண்டவர் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவாரு. ஒருபோதும் திருப்தி அல்ல. ஏன் கீழ் பலியை விட கீழ்படுதலையே விரும்புகிற தேவன் அவர். நீ வந்து வாழ்க்கையில கீழ்படியாம ஆண்டவர் வார்த்தை கீழ்படியா பாவம் செஞ்சுட்டு கம்யூனியன் எடுத்துடுற அது எடுத்துடுறேன்னா சவுலுக்கு நடந்துச்சு பாருங்க, பெரிய காரியம் நடந்துச்சு. அவர் செஞ்ச கீழ்படியாமனால பெரிய நம்ம வாழ்க்கையிலயோ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வாழ்க்கையில நம்மளை ஏத்தனும் விசுவாசத்துல வளர்க்கணும்னா இந்த மாதிரி டெஸ்ட்டுங்க நம்ம வாழ்க்கையில வருதுங்க. உங்க வாழ்க்கையிலயும் வருது டெஸ்ட்டுங்க. அந்த டெஸ்ட்டுங்கள சூழ்நிலையை காரணமா சொல்லி ஆண்டவருக்கு கீழ்படியாம போறோமா? ஆனா என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்படியிருந்த நான் மாறமாட்டேன்னு இருக்கிறோமா? அதை வச்சுதான் டெஸ்ட்ல பாஸ் பண்றோம். ஆபிரகாமுக்கு வந்துட்டு டெஸ்ட் பிள்ளைய எடுத்துட்டு வந்து குடு, என்ன சூழ்நிலை, 100 வயசு இன்னுமே குழந்தை பிறக்குமா? எனக்கு பிறக்காது இல்லைங்களா, இன்னுமே குழந்தை பிறக்காது. இந்த பிள்ளைய போய் கொடுத்துட்டோன்னா என்ன இருக்குது, அதோ எவ்வளவு கஷ்டம் என்ன இதுன்னு. அந்த சூழ்நிலையிலயும் நீ கீழ்படுகிறியா? That is the test, strategic test. ஆண்டவர் நம்மள வாழ்க்கையில ஊழியத்துல சபையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கறது எதன் மூலமா வளர்க்கிறாரு? யாக்கோபு என்ன சொல்ற, அநேக சோதனைகள் உங்களுக்கு வரும்போது சந்தோஷப்படுங்கள், ஏன் பொறுமையானது பூர்ண கிரியை செய்து அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு வருது. அந்த இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும் போது ஆண்டவருக்கு தான் தெரியும் எத்தனை தடவை சூழ்நிலையை காரணமா சொல்லி அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆகி முன்னேறாம போயிருக்கோம். உன் ராஜ்யத்தை எவ்வளவு நீடித்து பண்ணியிருப்பேன், என்னுடைய ராஜ்யத்துல உன எவ்வளவு பயன்படுத்தி இருப்பேன், எவ்வளவு ஆசீர்வதிச்சிருப்பேன், ஆனா இப்பொழுதோ நீ ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம நிக்கிறிய, சூழ்நிலையை காரணம் சொல்லிக்கிட்டு வளராம இருக்கிறிய அப்படின்னு நம்மளுக்கு எத்தனை வாட்டி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, யோசிச்சு பாருங்க. எமர்ஜென்சி சூழ்நிலை, உடம்பு சரியில்லை, ஃபேமிலி ப்ரெஷர், அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர், காரணங்களை சொல்லிக்கிட்டே ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படியாம போற சிச்சுவேஷனல் எத்திக்ஸ் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இருக்கு நிறைய பாருங்க. அந்த த இன்ஜின் பாயிண்ட் ஆஃப் சால்ஸ் லைஃப், சாலுடைய வாழ்க்கையே அந்த இடத்துல தான் நிக்குது. அந்த இடத்துல தாண்டி மனுஷன் கொஞ்சம் ஆண்டவர் பிரஷர் தாங்கி ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சிருந்தானா ராஜ்யம் நித்தியமா நிலைத்திருக்குமே. நம்ம வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி இன்ஜின் பாயிண்ட்ஸ் எத்தனை தடவை கோட்டை விட்டோம் நம்ம, இதை பார்த்து படிக்கணும். ஏன் அந்த மாதிரி சூழ்நிலைகள், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜிக் டெஸ்ட் இன் அவர் லைஃப். ஒரு ஆவிக்குரிய திட்டமிட்ட சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வருது. சூழ்நிலைகளை காரணம் சொல்லி சவுல் மாதிரி ஆக போறோமா? நம்ம ஒரு பாடத்தை படிக்கணும். பிரஷர் நம்மளை அடிக்கும் போது அதான் அவருடைய ஒரு சோதனையை பத்தி நம்ம படிக்கணும். சவுலுக்கு வந்த சோதனை, சோதனையில அவர் ஃபெயில் ஆயிட்டார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய ஃபெயில் ஆனத ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், எந்த மனுஷனும் பாவம் செய்யறதுனால அழிவு போறது இல்லை, இந்த பாவம் செஞ்சு மனம் திரும்பாததுனால தான் அவனுக்கு அழிவு வர்றது. உண்மைத்தான், சவுல் வந்து செஞ்சிட்டாரு தப்புன்னு அவருக்கு தெரியும், வெளியில வராரு. சாமுவேல் வந்துட்டாரு, வந்த உடனே சாமுவேல் கேட்கிறார், வாட் ஹாவ் யூ டன், எனக்கு ஏதேன் தோட்டம் தான் ஞாபகம் வந்துச்சு. இவரு ஆதாம கேட்டார், நீ என்ன பண்ண நீ அப்படின்னு. ஆதாம் வந்து ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டு, ஆண்டவரே இது இதாயிருச்சு, ஆண்டவரே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், புத்தி இல்லாம மன்னிங்கன்னு கேட்டாரா? என்ன பண்ணாரு வயசு இந்த சர்ப்பம், அதே ஆதாம் இங்க பார்க்கல என்ன சொல்றாரு, ஜனங்க பாருங்க இதெல்லாம் நான் ஏன் மேல ஃபால்ட் இல்ல, இந்த ஜனங்க ஒரு இடத்துல நிக்க கூடாது, இவங்க எல்லாம் போறீங்க, எல்லாம் ஓடுறானுங்க, நிக்க மாட்டேன், எல்லாம் ஓடுறானுங்க, அவங்க மேல பழி போட்ட ஃபால்ட்டு, பிளேம் ஷிஃப்டிங், பிளேம் மத்தவங்க மேல போடுறது நம்ம தப்புக்கு. பாருங்க ஜனங்க அதோட விடல, சாமியல் மேல தவறு பிளேம், நீ டைமுக்கு வந்தா இப்படிதான் நடந்திருக்குமா, 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண நீ வரல, அதோட ஷிப்ட் இல்ல, பிலிஸ்தியர் மேல பிளேம், அவங்க எல்லாம் வந்து என்ன தாக்கிடுவாங்களே, அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்களே, அதோடு முடியல, ஆண்டவர் மேலேயும் பிளேம், இந்த பலியை கொடுத்து தான் போருக்கு போன ஆண்டவர் தானே வச்சிருக்கிறது, அதனாலதான் அதை கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் போக முடியாது, அதனாலதான் அதையும் நான் துணிஞ்சு கொடுத்துட்டேன், கட்டாயப்பட்டு கொடுத்துட்டேன், ஆண்டவர் தான் இப்படி வச்சிருக்குது, என்னத்தை பண்றதுன்னு தன் மேல அந்த குற்றமே, நீ என்னத்தை செஞ்ச சோல், நோ ரிபென்டன்ஸ். ஆனா இப்பயாவது இதுக்கப்புறம் சோல் சொன்ன பிறகாவது ரிபென்டன்ஸா? இன்னும் இல்ல, அதான் நம்ம பாத்துக்கணும். ஒருத்தர் சொல்லியிருக்கார், கார்னல் மென் மேன் ஆல்வேஸ் பிளேம்ஸ் அதர்ஸ் பட் ஸ்பிரிச்சுவல் மென் ஆஃபன் பிளேம்ஸ் ஹிம்செல்ஃப். ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, மத்தவங்க தன் தப்புக்கு மத்தவங்களை குற்றப்படுத்துறது இல்ல, அந்த குற்றத்தை தான் ஏத்துக்கிறது தான் ஆவிக்குரிய மனுஷன். பாருங்களேன், சவுல் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆதாம் மாதிரி. அது மாத்திரம் இல்லை, கவனிச்சு பாருங்க, இந்த இதுல ஒரு பெரிய பாடம், முக்கியமான பாடம் வந்து இந்த நிகழ்வு நம்ம வாழ்க்கையில எந்த பாவமும் சின்ன பாவம் இல்லை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நோ சின் இஸ் எ ஸ்மால் சின். ஒரு பாவத்துக்கு சாக்கு சொல்லணும்னா இந்த பாவத்தை விட வேற எந்த பாவத்துக்காவது சாக்கு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு பாவம், எவ்வளவு சாக்குங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. சவுல் சொன்ன மாதிரி எனிமையெல்லாம் சுத்தி சுப்பு கடற்கரை அத்தனையா வராங்க, கொண்டு தீத்துருவோன்னு வராங்க கடற்கரை எத்தனையா, 30,000 சாரியத்தை எடுத்துக்கிட்டு 6,000 சோல்ஜர்ஸ் குதிரை வீரர்கள் வராங்க. என்கிட்ட இருக்கிற கூட்டமே நிக்க மாட்டேங்குது, போய் எத்தனையோ 1,000 பேர் இருந்தாங்க எல்லாம் உருகி போய் 600 பேர் கிட்ட நிக்கிறாங்க, இன்னும் சாமியல் வரல, இந்த பலி கொடுக்கணுமே. எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் நான் 7 நாள் வெயிட் பண்ணினேன், 7 நாள் வெயிட் பண்ணி நான் ஓடி போலி, 7 நாள் வெயிட் பண்ண பிறகும் வெயிட் பண்ண பிறகு தான் இந்த காரியம் நான் செய்ய வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ற சாக்கு. அவர் சொன்னார் இந்த மாதிரி சாக்கு, இதுக்கு நல்லா சொல்லணும், நம்மள நம்ம எந்த பாவத்துக்காக நம்ம சாக்கு சொல்றோம் இல்லையா, இந்த சூழ்நிலை அவசியம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, இதுக்கு எவ்வளவு சாக்கு. ஆனாலும் இந்த சாக்கெல்லாம் இருந்தாலும் அவர் ராஜ்யத்தை அவர் இழந்தார் இல்லைங்களா, அவர் ராஜ்யத்தை இழந்தார். நம்மளும் ரொம்ப ஹாப்ட் சவுலோடு ஜஸ்டிஃபை பண்றது, ஏன்னா நம்மளும் அப்படித்தான் சாக்கு சொல்றது, நிறைய நிறைய டைம்ல எக்ஸ்கியூஸ் பண்றது. ஆனா இவ்வளவு பெரிய தண்டனை அது கொடுக்கறதுன்னு நமக்கு வந்தா இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நீதிபரர், அவர் ஒவ்வொரு மனுஷன் எந்த மனுஷனுக்கும் தப்பு செய்ய மாட்டார், அவருடைய வழிகள் எல்லாம் நீதியானது, அதை நம்பணும். இந்த தப்புக்காக இப்படி செஞ்சாருன்றதுக்கு காரணம் என்னன்னா, முதலாவது காரணம் எந்த பாவமும் சின்ன பாவம் இல்லை. ஏன் எந்த பாவமும் ஒரு சின்ன பாவம்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன கடவுளுக்கு விரோதமா நம்ம செய்யறதில்லை. எந்த பாவமோ ஒருவரும் அண்ட முடியாத, ஒருவரும் எட்ட முடியாத மகா உன்னத ஏக சக்கராதிபதிக்கு விரோதமாக செய்வதனால் எந்த பாவமும் சின்ன பாவம்னு சொல்ல முடியாது. நமக்கு சின்ன கடவுள் இல்லை, அவருக்கு விரோதமா செஞ்சோம் அதனால சின்ன பாவம்னு சொல்லிக்கிறதுக்கு. ஒரு பெரிய கடவுளா இருப்பதனால் அவருக்கு விரோதமா செய்யற எல்லா பாவமும் பெரிய பாவம் தான். அதை நமக்கு இதுல உணர்த்துற ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு தப்புக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு தப்புக்கு ராஜ்யத்தையே பிடுங்கி அவனை தூக்கி தள்ளிட்டாருன்னு ஏன் தள்ளினாரு? ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வரப்போற ஜெனரேஷனுக்கு கத்துக்கணும், ஒவ்வொரு பாவமும் அந்த ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய நித்திய ராஜ்யத்துல நுழைய விடாம அவனுடைய நித்திய நரகத்துல தள்ளுறதுக்கு பாத்திரமானது ஒவ்வொரு பாவம், ஒவ்வொரு பாவமும். அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், அவன் நித்திய நரகத்துல தள்ளக்கூடியது. நமக்கு இருக்கலாம் நூற்றுக்கணக்கான எக்ஸ்கியூசஸ், ஆனா ஆண்டவர் பார்வையில் அப்படி இல்லை. அவருடைய கட்டளையை மீறுவது சின்ன விஷயமா ஆண்டவர் அதை பார்க்கல என்பதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் முதல் ஆதாம் ஏவால் செஞ்ச பாவம் என்னங்க? ஒரு ஆப்பிள கடிச்சதுக்காக இவ்வளவு தண்டனை? காப்பிடாதன்னு ஒரு ஆப்பிள், அந்த ஆப்பிள்ல இல்ல பிரச்சனை, சர்வ வல்லமை என் தேவன் வார்த்தையை மீறினியே அதான் பிரச்சனை, மீறினியே அதான் பிரச்சனை. ரெண்டாவதாக நம்ம பார்க்கணும், ஆண்டவருடைய கட்டளையை மீறுவது சின்ன விஷயமாவே ஆண்டவர் நம்மளை பார்க்கறதில்ல, நம்மள ஒரு எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. ஏன்னா நம்ம பார்வையில சில காரியங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம பார்வையில ஒன்றும் சின்ன பெரிய சின்ன பிரச்சனையா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம், நமக்கு அப்படி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது ரொம்ப பயங்கரமானதுன்னு இதுல புரிஞ்சுக்கணும். சின்ன பிரச்சனை நம்ம நினைக்கிறது, சவுலிய ரிஜெக்ட் பண்ண, சவுலிய ரிஜெக்ட் பண்றதுனால இதுல என்ன காட்டுறாரு? அவருடைய கிருபையின் மகத்துவம் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசுன்னு காட்டுறாரு. ஏன் இந்த மாதிரி காரணங்கள் கூடிய இவ்வளவு பெரிய இவ்வளவு சின்ன பாவத்துக்கே ராஜ்யத்தை ரிஜெக்ட் பண்ணி அவனை தூக்கி போட்டாருன்னா இதுவே அவ்வளவு பெரிய பயங்கரமான பாவம் பார்த்தாருன்னா, இதை விட பயங்கரமான பாவங்கள், இதை விட லேம் எக்ஸ்கியூசஸ் கொடுத்த பாவங்களை செய்தவர்களை மன்னித்து அவர்களை ராஜ்யத்துல ஏற்றுக்கொள்றாங்க, அவர் கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசுன்னு மக்கள் உணர். தாவித மன்னிச்ச, இதை விட எவ்வளவு பெரிய பாவம் அது, எவ்வளவு பயங்கரமான பாவம். அவர் மன்னி, ஏன் சவுல மன்னிக்கல? அது அவர் இஷ்டம், அவர் ஒரு தப்புக்கு ரிஜெக்ட் பண்ணார்னா அது நியாயம், அவருக்கு விரோதமாக, அவர் பெரிய கடவுள், பெரிய கடவுளுக்கு விரோதமாக கீழ்படியாம போனது பெரிய கீழ்படியாம. ஏன் தாவீதுக்கு மன்னிக்கிறாரு, உங்களுக்கோ எனக்கோ மன்னிக்கிறாருன்னா, மன்னிச்சு அவர் நித்திய ராஜ்யத்துல இருந்து நம்மளை தூக்கி நரகத்துல போடணும், நம்ம செய்யறது சின்ன பாவமா இருந்தாலும் சரி, ஆனா மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுவது அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மகத்துவம் எவ்வளவு பெருசு என்பதை நாம் உணர்ந்து அவரை புகழன ஸ்தோத்தரிக்கணும். அதுக்குத்தான் அது காட்டுறாரு. இவன் அ ஸ்மால் மிஸ்டேக், சவுல் ரிஜெக்ட் ஆயிட்டாரே, இந்த பேக்ரவுண்ட்ல தான் கிருபை எவ்வளோ பிரகாசமானது என்பதை நாம் பார்த்து கற்றுக்கொள்ளணும். அதில் இதில் இந்த மாதிரி இதை விட பயங்கரமான பாவங்களை செய்தவர்களை அவர் ராஜ்யத்தில் நித்திய, இந்த உலக ராஜ்யத்தையே ரிஜெக்ட் பண்ணார், அவர் நித்திய ராஜ்யத்தில் இதை விட பயங்கரமான பாவங்களை செய்தவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறாரு. அதான் அது அவருடைய கிருபையின் ஆழம், உயர்வு, அகலம், அதில் அதிசயத்தை பார்த்து நம்ம கற்றுக்கிறோம். இதனால நம்ம இன்னொரு பாடத்தையும் படிக்கணும். சவுல் வந்து தேவனுக்கு காத்திராததுனால் அவருடைய ராஜ்யத்தை இழந்தார். ரெண்டவர் பொறுமையை இழந்ததுனால அவர் ராஜ்யத்தை இழந்தார். நம்ம பொறுமையை கத்துக்கணும். கடைசியாக ஒரே ஒரு பாடம், உலகம் என்னத்தான் பாவத்தை பத்தி சொன்னாலும், நம்ம இருதயம் பாவத்தை என்னத்தான் அட்ராக்டிவா காமிச்சாலும், ஆண்டவருக்கு கீழ்படியாம போறது சவுல், அதே சாமுவேல் அதுக்கு பேர் என்ன கொடுத்தாரு, யூ டிட் அ ஃபூலிஷ் திங். ஃபூலிஷ் திங் அப்படின்னா என்ன தமிழ்ல, புத்தியீனமான காரியம் எவனாவது செய்வானா, அது ரொம்ப அழுத்தம் ஒரிஜினல் இருக்கு. ஃபூலிஷ் திங், உன் வாயிலேயே நீ போய் மண்ணை போட்டுக்கலாமா, கடவுளுக்கு கீழ்படியாம போறது அதாங்க. நம்ம வாயிலேயே நம்ம மண்ணை போட்டுக்கிறது தான் கடவுளுக்கு சூழ்நிலைகளை காரணம் சொல்லி, அவசரத்தை காரணம் சொல்லி கடவுளுக்கு கீழ்படியாம போறது இருக்க, நம்ம வாயிலேயே நம்ம மண்ணை போட்டுக்கிறோம். ஃபூல், அதை விட ஒரு முட்டாளான காரியம் உலகத்துல வேற செய்யறதுக்கு இல்லவே, நம்ம வாழ்க்கைக்கே நம்ம உலை வச்சுக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த செய்யற முட்டாள்தனமான காரியம். இந்த மாதிரி பாடங்கள் இந்த இதுல இருக்கு, நிகழ்வுல ஆண்டவர் இந்த பாடங்களை நம்ம இருதயத்துல சிந்தித்து பார்த்து சவுளுடைய ஒரு உதாரணமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து நம்ம படிச்சுக்கணும். நம்ம எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, எவ்வளோ எந்த எமர்ஜென்சியும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலேயே பாக்கியமான வழி இருக்கு. அதுக்கு சாமுவேல் சொன்னார், அதை விட்டு அவருக்கு பயப்படுறத விட்டு விலகி வேற என்ன செஞ்சாலும் வீணானவைகளே, முட்டாள்தனம், முட்டாள்தனம். ஆண்டவர் இந்த பாடங்களை நம்ம இதயத்தோடு படிக்க உதவி செய்யட்டோம். ஜாம்பா அருமையான ஆண்டவரே, இந்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த எழுத்துக்கள் ஐயா எத்தனை பழமையான எழுத்துக்களாக இருந்தாலும், எத்தனை பழமையான கதைகளாக இருந்தாலும், எங்கள் இருதயத்தை அறிந்து எழுதுகிறவர்களுடைய எழுத்துக்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் கேடான தன்மை, மாயமாலமான தன்மை, சீர்கெட்ட நிலைமையை அறிந்து எங்கள் இருதயங்களுக்கு பேச, எங்கள் இருதயங்களை சீர்படுத்துவதற்காக எழுதப்பட்ட சரித்திரம் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஐயா இந்த பாடம் என்னோடு பேசினது, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசி இந்த ஒரு வருஷத்தை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். ஒரு புது வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி வாரம் இது. இந்த பாடங்களை இதயத்தோடு நாங்கள் கற்று புது வருஷத்தை ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை மீறாமல் நடக்கிறதே பாக்கியமான வாழ்க்கை. அவருக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து எதுக்குமே நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சவுல் வந்து 600 ஆயிடுச்சேன்னு பயப்பட வேண்டியதில்லை. 300 பேரை வச்சு வெற்றி கொடுக்கிறவர் இடி முழக்கத்தின் தேவன். நீர் நட்சத்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி, அசாத்தியமான காரியங்களை பயன்படுத்தி, நாங்கள் பார்க்கறத வச்சு தான் இல்லை ஆண்டவரே, காணாத காரியங்களை வைத்தும் வெற்றி தரக்கூடியவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர், எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் பிசாசு அநேக நேரத்தில் சூழ்நிலையை காண்சி, சூழ்நிலையை இது பண்ணி எங்களை சோதிக்கிற நேரத்தில், எங்களுக்கு முக்கியமான சோதனை வர நேரத்தில் நாங்கள் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலையை, தேவையை, அவசியத்தை காரணம் காட்டி வார்த்தையை மீறி இருக்கிறோம். நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுடைய கீழ்ப்படியாமே மன்னியும். வரப்போற ஆண்டில் கர்த்தரே உம்மக்கு கீழ்ப்படிவதே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ, அதனால் பாக்கியவான்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிற இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். இதோ நான்